முதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெண்களுடைய வாழ்க்கையில் மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுழற்சி. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே மாதவிடாய் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மாதவிடாய் சுகாதாரம் குறித்த ஒவ்வொரு பெண்களும் அவங்க பூப்படையக்கூடிய காலத்தில் இருந்தே அறிந்து கொள்வது ரொம்பவே அவசியங்க. பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வருடம் வரை தான் மாதவிடாய் நாட்களை சந்திக்கிறாங்க. இந்த மாதவிடாய் காலங்களில் என்னென்ன வகையான பாதிப்புகள் வருது, இந்த பாதிப்புலேருந்து நம்மளை எப்படி தீர்வு காணலாம், என்னென்ன வகையான உணவுகளை நம்ம ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கிராமலயா தொண்டு நிறுவனத்தின் சுகாதார மேலாண்மை திட்ட இயக்குனர் செல்வி பிரீத்தி தாமோதரன் அவர்கள் பெண் நலம் காப்போம் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்க உள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பெண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளும் வந்து எடுத்துகிட்டு வராங்க, பல்வேறு பணிகளும் வந்து செய்து வராங்க. அதே காலகட்டத்தில் பெண்களுக்கே உரிய இயற்கையான செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. அதாவது மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மாதவிடாய் காலம் அப்படின்னா பருவகாலம் எய்துறதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெண்கள் மாதா மாதம் சந்திக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் அப்படிங்கிறது எத்தனையோ இருக்குது. பருவ வயது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மாதவிடாய் காலங்களில் தன்னை எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கணும், சுகாதார முறையாக வந்து நம்ம இருந்துக்கிட்டால் நம்மளுடைய உடல் பேணிக்காக்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும், மேலும் இந்த மாதிரியான காலகட்டங்களாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியத்திற்கும் என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் நன்மை பயக்கும் அப்படிங்கிற பல தகவல்களையும் எடுத்துக்கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரீத்தி தாமோதரன். நான் கிராமலய தொண்டு நிறுவனத்தில் வந்து மாதவிடாய் சுகாதார மேலாண்மைக்கான இயக்குநராக பணிபுரிகிறேன். கிராமலய தொண்டு நிறுவனம் வந்து 1987 பத்மஸ்ரீ திரு தாமோதரன் அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த கிராமலய தொண்டு நிறுவனம் வந்து மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட முக்கிய வள ஆதார மையமாகும். இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் சரி வளரிடம் பெண்களும் சரி பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க. அதில் வந்து முக்கியமான பிரச்சனை வந்து மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற பிரச்சனைகள். அதுக்கான பிரச்சனைகளையும் அதுக்கான வழிமுறைகளையும் நாங்கள் கிராமலய தொண்டு நிறுவனம் மூலமாக மக்களுக்கு இதன் சம்பந்தமான வகையில் இன்னும் நிறைய விழிப்புணர்வுகள் நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம்.
மேடம், இப்போது பெண்களாக இருக்கட்டும், பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க வந்து எத்தனையோ விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் அவங்க உடல் ரீதியாக அதிகமாக மாதா மாதம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த மாதவிடாய் பிரச்சனை சம்மந்தமானது. இதில் வந்து இப்போது பெண் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்ன காலங்கள்லாம் வந்து இந்த பருவ காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 17, 18, 19 இந்த வயது காலகட்டத்தில் அவங்க பருவம் எழுதினாங்க. இப்போ உள்ள காலமும் அவங்களோட சூழ்நிலையும் வந்து 12, 13 அதுபோல் குறுகிய வயதுலேயே வந்து அவங்க பருவ காலங்கள் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த மாற்றங்கள் இதனால் வருவது என்ன, இதற்கு வந்து குழந்தைகளுக்கு என்ன விதமான ஒரு வழிமுறைகள் இருக்குது, அதை ஒரு தகவல் தெரியும் விதமாக சொல்லலாமே.
கடந்த ஒரு 20-30 முன்னாடி நம்ம பார்த்தோன்னா பெண்கள் பூ பெய்ததில், அதாவது முதல் முறையாக அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்படுறது வந்து 16 இல்லை 17 தான் அவங்களுக்கு வரும். இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கை முறை நிறைய வேறுபட்டிருக்கு. நம்ம சாப்பிட்ற உணவு முறையோ, நமக்கு கிடைக்கிற காய்கறியோ, அரிசியோ, தானியங்களோ எல்லாமே வந்து நிறைய மாற்றங்கள் மூலமாக தான் உருவாகுது. ஸோ அதை சாப்பிட்ற நம்மளோட குழந்தைகள் சிறு வயதிலே, அதாவது 11, 12, 13 சில பெண்கள், சில சிறுமிகள் பார்த்தா 8 வந்து அவங்க பூ பெய்திடுறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸே இருக்காது, விழிப்புணர்வே இருக்காது. மாதவிடாய்னா என்ன, அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க நார்மலாக. அந்த டைமில் அவங்களுக்கு திடீர்னு ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அது மாதவிடாய்ன்னு தெரியாது. திடீர்னு ஒரு பயத்தோடே வந்து அவங்க கடந்து போயிடுவாங்க. கடந்து போகிறது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ வீட்டில் சொல்லாமல் கூட கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறமா அம்மாவோ இல்லை டீச்சரோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது மாதவிடாய்ன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து நம்ம அதை ஒரு மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழாவாக எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விழிப்புணர்வு கிடைக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து எந்த சரியான மாதவிடாய் சுகாதாரத்தப்போ என்னென்ன பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கணும், அவங்களோட பிறப்பொறுப்பை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும், அந்த மாதவிடாய் சுகாதார பொருட்களை எப்படி பயன்படுத்தணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி துணி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி துவைக்கணும், பேட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி தூக்கி போடணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது. இதனால் வந்து அவங்க சிறு வயசுலேயே வந்து ரொம்ப பயத்தோடு கடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறப்போ, இல்லை ஒரு அசாதாரணமாக வெள்ளைப்படுதலோ இல்லை அதிக அளவு ரத்தப்போக்கு ஏற்படுறதையோ வந்து அவங்க வெளியே சொல்ல தயங்கிட்டு பிற்கால கட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
மேடம், இப்போ இது மாதிரி காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து அவங்க வந்து யார்கிட்ட என்ன மாதிரியான தகவல் சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதில் பெற்றோர்களின் பங்கு என்ன மேடம்?
சார், இப்போ வந்து குழந்தைகள் வந்து ஒரு 13 வயசுலையோ 12 வயசுலையோ அவங்க வயதுக்கு வராங்க அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இதை பற்றின ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு, மாதவிடாய்னு ஒன்று இருக்குது பெண்களோட வாழ்க்கையில் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்குன்னா, இது வெறும் ஒரு நார்மலான விஷயம், வெறும் சாதாரணமான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பயம் இல்லாமல் கடந்து போவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பெற்றோர்கள் வந்து அம்மாவாக இருக்கவங்க வந்து பொண்ணுங்க வந்து வயசுக்கு வந்ததுக்கப்புறம் பேச தயங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சொன்னால் அதிகப்படியாக சொல்லி கொடுத்துருவோமோங்கிற பயத்தில் வந்து சொல்லித்தராமல் விட்டுடுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணணுன்னா, பொண்ணு வந்து 9 வயசு 8 வயசு வரப்போய் வந்து பெண் குழந்தைங்க கிட்டே போய் நம்மளோட வாழ்க்கையில் வந்து மாதவிடாய்னு ஒன்று ஏற்படும், உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு ஏற்படும், அது வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, மாதவிடாய்ங்கிறது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வலியுறுத்தினாலே குழந்தைகளுக்கு அதை பற்றின பயம் தெரியும். பயம் இல்லாமல் இருந்தாலே அவங்க அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலையோடு அவங்க அந்த மாதவிடாய்ங்கிறத கடந்து போகலாம். தெளிவுபடுத்தணுங்கிறது வந்து பெற்றோர்களாகிய நம்மளோட கடமையாகும்.
மேடம், இப்போது சிறு வயதிலே வந்து அவங்க வந்து பூ பெய்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பொதுவாக அவங்களுடைய மாதம் மாதம் அதோடய தொடர்ச்சியான வகையில் வந்து அவங்களுக்கு செயல்பாடுகள் இருக்கும். இதை வந்து மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு சுகாதாரம் பேணிக்காக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
பூ பெய்துதல் அப்படிங்கிறது வந்து முதல் முறை மாதவிடாய் வரதான் நம்ம பூ பெய்துதல்ங்கிறோம். இது வந்து ஒரு மாதம் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, அடுத்தடுத்த மாதம் தொடர்ச்சியாக ஒரு 35 வருடங்களுக்கு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஸோ நம்ம மாதத்தில் வந்து 3-5 நாள் அதை கடந்து போகிறப்போ சுகாதாரத்தை கடைபிடித்தால் மட்டும்தான் நம்ம எந்த இன்ஃபெக்ஷனும் நமக்கு வராமல், பாதிப்பு இல்லாமல், உடல்நல பாதிப்பு இல்லாமல் நம்ம சுத்தமாக நம்மளை வச்சுட்டு சுகாதாரமான முறையில் வாழ்க்கை வாழ முடியும். ஸோ சுகாதாரம்ங்கிறது என்னென்னா வந்து, முதல்ல வந்து பெண் குழந்தைகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 முறை குளிக்கணும். ஸோ குளித்தாங்கனாலே அவங்க உடம்பு சுத்தமாக இருக்கும். அடுத்தது வந்து அவங்க உள்ளாடைகள் வந்து சுத்தமான உள்ளாடைகள் அணியணும். இது வந்து நம்ம நிறைய பேர் ஒரு உள்ளாடைகளை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒன்று தான் பயன்படுத்துகிறோம், இதை வந்து ஒரு நாளைக்கு 2 முறை மாற்றணும். காலையில் ஸ்கூலுக்கு போட்டு போகிறாங்கன்னா சாயங்காலம் வந்து அவங்க இன்னொரு உள்ளாடை மாற்றினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கும், சுத்தமாகவும் அவங்க ஒரு புத்துணர்வோடய அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து மாதவிடாய் டைமில் வந்து அவங்க பேட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேட் வந்து சுத்தமான பேடாக இருக்கணும். இல்லை துணி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா தவறே கிடையாது, அந்த துணி வந்து நல்லா தூய்மையான துணியாக இருக்கணும், எந்த அழுக்கும் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் சுத்தமான துணியாக இருக்கணும். அந்த துணியாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும் அவங்க 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சுகாதாரமான கழிப்பறைகள் பயன்படுத்தணும். ஒரு அசுத்தமான கழிப்பறையில் போய் உட்காந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பல்வேறு வகையான ஒரு நோய் தொற்றுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிறப்புறுப்பை வந்து நிறைய பேர் வந்து சோப்பு போட்டு கழுவுறாங்க. அதிகப்படியான சோப்பு போட்டு அவங்க பயன்படுத்தி கழுவுறப்போ வந்து அவங்களோட pH லெவல் பாதித்து அவங்களுக்கு வந்து ஈரத்தன்மை போய் அதுக்கப்புறம் பின்விளைவுகள் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெறும் தண்ணியால் கழுவுனா மட்டும் போதுமானது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலமாக நம்மளோட மாதவிடாய் சுகாதாரமும் சரி, நம்மளோட ஒட்டுமொத்த ஒரு உடல் சார்ந்த சுகாதாரமும் மேம்படும் கண்டிப்பாக. ஒரு பெண் வயதுக்கு வந்தோடனே 1-2 வருஷத்துக்கு வந்து மாதவிடாய் வந்து இர்ரெகுலராக இருக்கலாம். அது வந்து ஒரு மாதத்தில் வந்து எந்த தேதியில் வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம். இதனால் பெண்கள் என்ன பண்ணலான்னா வந்து என்றைக்கு வேணால் மாதவிடாய் வருங்கிறதுக்காக தயாராக இருக்கணும். அவங்க வந்து அவங்களோட பள்ளி பைகள்லையோ ஸ்கூல் பேக்லேயோ வந்து ஒரு நாப்கின் வச்சுக்கிட்டாங்கன்னா எப்போ மாதவிடாய் வந்தாலும் அவங்க தயக்கம் இல்லாமல் அதை எடுத்து பயன்படுத்திட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். பெண் குழந்தைகள் அவங்களோட பையில் ஒரு நாப்கினை எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சரியான இடைவேளையில் மாற்றணும். காலையில் 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அதை சாயங்காலம் 5 மணிக்கு தான் எடுக்கிற பழக்கம் நம்மள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பழக்கத்தை வந்து நம்ம மாற்றிக்கணும். மதியம் ஒரு டைம் நம்ம மாற்றிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு டைம் மாத்திர பழக்கம் வச்சுட்டோனாலே நமக்கு நிறைய நோய் தொற்றுகளை தவிர்க்கலாம். நம்ம நோய் தொற்றுகளிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளலாம், சுகாதாரமான முறையிலும் நம்மளோட உடலை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்.
மேடம், இப்போ வந்து இளம் குழந்தைகள் அவங்க வந்து பருவகாலம் வந்தால் எப்படியெல்லாம் இருந்துக்கலாம், சுகாதாரமாக இருந்துக்கிட்டால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் நம்மளை வந்து பயம் தெளிந்து அதுலேருந்து தொடர்ந்து நம்மளுடைய மாதம் மாதம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நம்ம சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பல தகவல் எடுத்து சொன்னீங்க. இப்போ வந்து பெண்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அந்த மாதவிடாய் சம்மந்தமான சுழற்சி நிலைகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாமே.
சார், இப்போ மாதவிடாய் மாதவிடாயின்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் அந்த மாதவிடாய்ங்கிறது என்ன நடக்கும் மாதவிடாய் அப்போங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. நம்ம வந்து வெறும் ரத்தம் மட்டும் நம்ம பிறப்புறுப்புலேருந்து வெளியே வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து நம்மளோட உடம்பு வந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு வந்து தயாராகும். அதாவது ஒரு கருமுட்டை நம்ம கருப்பையில் உருவாகி அதை பாதுகாக்கிறதுக்கான ஒரு திசு சுவர் உருவாகி அது குழந்தையாக மாறாத காலகட்டத்தில் அது மாதவிடாயை வெளியேறும். இவ்வளோதான் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும். மாதவிடாய்ங்கிறது ரத்தம் மட்டும் இல்லை, நம்மளோட கருப்பையில் உள்ள திசுக்களும் கருமுட்டையும் ரத்தமும் மூணும் சேர்ந்து நமக்கு ஒரு 3-5 நாளைக்குள்ளே வெளியேறது தான் மாதவிடாய். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நமக்கு பயம் இருக்காது. இவ்வளோதான் நம்ம உடம்புக்குள்ளே இவ்வளோதான் நடக்குது. சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு எப்படி வெளியே வருதோ அது மாதிரி நம்ம உடம்புல நடக்கிற ஒரு இயற்கையான ஒரு செயல்பாடு தான் இது.
மேடம், இப்போ இந்த மாதவிடாய் காலங்களில் வந்து அந்த பருவ காலங்களில் அவங்களோட உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான முறையாக இருக்கும், அதை பற்றி சொல்லலாமே.
மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் ரத்தப்போக்கை உறிஞ்சிக்கிறதுக்காக பல்வேறு வகையான பொருட்கள் இருக்குது. ஆனால் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று நாப்கின், அது நம்ம கடையில் போய் வாங்குகிறோம். அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க துணி. இது ரெண்டு தான் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். அந்த நாப்கின் பார்த்திங்கன்னா வந்து நாப்கின் பயன்படுத்துகிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது தூக்கி போட்டோன்னா மக்கிறதுக்கு ஒரு 500-800 வருஷம் ஆகும். அது சரியான முறையில் பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்தலைனா வந்து நம்மளோட உடல்நிலையும் பாதிக்கும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது இல்லாமல் நம்ம பழைய காலத்தில் பெண்கள் பயன்படுத்தின மாதிரி துணிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க ஒரு துணியை மடித்து நம்மளோட உள்ளாடையில் வச்சுட்டு அந்த ரத்தப்போக்கு உறிஞ்சிக்கலாம். இந்த துணியுமே வந்து அவங்க வந்து ஒரு சுத்தமான துணியை பயன்படுத்தணும். அது வந்து மறைவாக காயப்போடணும் அப்படிங்கிறத வந்து தாண்டி நேரடியான சூரிய ஒளியில் காய போட்டு அவங்க பத்திரமாக எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சு மறுபடியும் எடுத்து பயன்படுத்தணும். இது இல்லாமல் இப்போ நமக்கு ஒரு லக்கியாக ஒரு என்ன ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்குன்னா வந்து துணியணை அடை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. துணியணை அடைங்கிறது ஒன்றுமே இல்லை, நாப்கின் ஷேப்லேயே வந்து நம்ம துணி எல்லாத்தையும் ஒரு லேயர் லேயராக வச்சு நாப்கின் ஷேப்லேயே நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த துணியணை அடைகளை வந்து அவங்க பயன்படுத்துறது மூலமாக வந்து சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உடல்நலமும் நல்லா மேம்படுது. பிற்காலத்தில் எந்த பெரிய வியாதிகளும் அவங்களுக்கு வர முடியாத அளவுக்கு பாதுகாக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு எது ஏதுவான ஆப்ஷனாக இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம்.
மேடம், இப்போ வந்து இந்த மாதவிடாய் காலங்கள் அப்படிங்கிறது வந்து ரத்தப்போக்கு அப்படிங்கிறது அதோட பருவ டைமிங், அதாவது 2 நாளோ 3 நாட்களோ அதோட செயல்பாடுகள் இருக்குது. நம்ம உடலையும் தூய்மைப்படுத்திக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே காலகட்டத்தில் அந்த அதிகமான ரத்தப்போக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடக்கிறப்போ என்ன வகையான பாதிப்புகளும் ஏற்படுது, அதை பற்றி சொல்லலாமே.
ஒரு மாதத்திற்கு 3-5 நாளுக்கு வரைக்கும் ரத்தப்போக்கு ஏற்படுறதா நம்ம மாதவிடாயின்னு சொல்கிறோம். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 2வது நாள் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும், சில பெண்களுக்கு 3வது நாள் அதிகமாக இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 5 நாளைக்கோ 3 நாளைக்கோ தொடர்ச்சியாக ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அதிக உதிரப்போக்கு நம்ம எதை சொல்கிறோன்னா வந்து ஒவ்வொரு பெண்களோட உடல்நிலையும் ஒரு மாதிரி மாறும். ஆனால் எந்த பெண் வந்து ஒரு நாப்கினை வச்சுட்டு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த நாப்கினை மாற்றுறாங்களோ, ஒரு நாப்கின் எனக்கு 2 மணி நேரம் கூட தாங்க மாட்டேங்குது, நான் அடுத்த நாப்கின் மாற்ற வேண்டிய நிலைமை வந்துடுது அப்படிங்கிற சுச்சுவேஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அதிக உதிரப்போக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அதிக உதிரப்போக்கு வந்து இயற்கையாகவும் நடக்கலாம், இல்லை நம்ம உடம்புல இருக்க வேறு ஒரு வியாதிக்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்னா வந்து நமக்கு அதிகமாக ரத்தம் போக போக நம்ம உடம்புல இருக்க இரும்பு சத்து குறைய ஆரம்பிக்கும். இரும்பு சத்து குறைய ஆரம்பிச்சிச்சினாலே நமக்கு வந்து ரத்த சோகை மாதிரி வியாதிகள் வந்துடும். இதை வந்து நம்ம வீட்டில் உள்ள உணவுகள் சாப்பிட்டு சரி பண்ணுறதையும் தாண்டி சரியான ஒரு பெண் மருத்துவர்கிட்ட போய் அவங்க ஆலோசனை பெற்று சரியான ஒரு தீர்வை பெற்றாங்கன்னா மட்டும்தான் இது அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்.
மேடம், இப்போ இந்த அதிக ரத்தப்போக்கு அப்படிங்கிறத போதுனாலே நம்மளோட உடல் சோர்வடையும், அதே நேரத்தில் நம்முடைய தெம்பும் அப்படியே அசந்து போன மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் நம்ம உடலை சரியான விதத்தில் தெம்பாக்கிக்கவும் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை பற்றி சொல்லலாமே.
அதிகப்படியான ரத்தப்போக்கு போகிறனால நம்ம உடம்புல இருக்க இரும்பு சத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதை ஈடுகட்டுறதுக்காக நம்ம இயற்கையாக நம்ம வீட்டில் கிடைக்கிற உணவு மூலமாகவே நம்ம ஈடுபடுத்தலாம். என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் நிறைய எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது. இது இல்லாமல் அவங்க மாதுளை தொடர்ச்சியாக எடுத்துக்கலாம், மாதுளை பழம் சாப்பிட்லாம். அது இல்லாமல் வந்து அவங்களோட உணவில் வந்து 3 மாதவிடாய் காலகட்டம் மட்டும் இல்லாமல் மாதத்தில் எல்லா நாளுமே அவங்களோட உணவில் வந்து உளுந்து அதிகமாக சேர்த்துக்கணும். உளுந்து சேர்த்துக்கணும், வெந்தயம் சேர்த்துக்கணும். அது இல்லாமல் பனவெல்லம், இது எதுவுமே கிடைக்கல, எனக்கு வந்து பக்கத்துலேயே உங்களுக்கு என்ன ஈஸியாக உங்கள் வீட்லேயே பக்கத்துலேயே இருக்க முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை ஒரு சூப் வச்சு குடிக்கலாம். இது குடித்தோன்னா வந்து நம்ம உடம்புல இரும்புச்சத்தை ஈடுபடுத்தும். ஸோ எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமாகவே நம்மளோட இரும்புச்சத்தை சரியான நிலையில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதிகப்படியான ரத்தப்போக்கை ஈடுபடுத்துறதுக்காக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மூலமாக வந்து அதிக ரத்தப்போக்கு மூலமாக ஏற்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாட்டை நம்ம சரி செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்.
மேடம், இப்போது பெண்கள் சந்திக்கக்கூடிய அந்த மாதவிடாய் காலங்கள் அவங்க எந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. அதே நேரத்தில் அதிக ரத்தப்போக்கு போனால் நம்ம என்னெல்லாம் செய்துக்கலாம், நம்ம உடலில் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் எடுத்து சொன்னீங்க. அதே நேரத்தில் பெண்கள் சந்திக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னா என்ன, இதோட செயல்கள் என்ன, அதனால் ஏற்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, நம்ம அதை என்ன மாதிரி அதை சுகாதாரமாக மாற்றக்கூடிய விஷயத்தில் செயல்படணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாமே.
வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கருப்பை வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு முறையாகும். இது வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலேயும் ரொம்ப இயல்பான விஷயம், தினமும் கூட நடக்கும். ஆனால் இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது எப்போ பிரச்சனையாக மாறுது அப்படின்னா, வந்து அதிகப்படியான வெள்ளைப்படுதலோ இல்லை அசாதாரணமான வெள்ளைப்படுதலோ ஏற்படுறப்போ தான். அதிகப்படியான வெள்ளைப்படுதல் நம்ம எதை சொல்லலான்னா, அவங்க ஒரு நாப்கினை ஒரு பெண் அவங்களோட வெள்ளைப்படுதலுக்காக நாப்கின் பயன்படுத்துகிறாங்க, தன்னோட ஆடைகள் ஃபுல்லாக பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாப்கின் பயன்படுத்துகிறாங்கன்னா அது அதிகப்படியான வெள்ளைப்படுதல். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து ஒரு கலர் மாறி வெள்ளையாக இல்லாமல் லைட்டாக ஒரு எல்லோ கலர்லேயோ இல்லை சாம்பல் நிறத்துலேயோ இல்லை லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர்லேயோ பிங்க் கலர்லேயோ இந்த மாதிரி நிறம் மாறி வெள்ளையாக இருக்கிறதுல தாண்டி வேறு நிறம் மாறி வருதுனாலே அவங்க ஏதோ ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கு இல்லை வேறு ஏதோ ஒரு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகும். இந்த வெள்ளைப்படுதல் ரொம்ப சாதாரண விஷயம், பட் என்றைக்கு நமக்கு அது ஒரு தப்பாக படுதோ அன்றைக்கே நம்ம பெண் மருத்துவர்கிட்ட போய் சரியான ஒரு ஆலோசனை பெற்று அதை வந்து சரி பண்ணிக்கணும். சரி பண்ணலைன்னா பிற்கால கட்டத்தில் வந்து கருப்பை வாய் புற்றுநோய் மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சரியான சுகாதாரம், அதாவது கைகளை சுத்தமாக வச்சுட்டு தான் நம்ம பிற பொறுப்பை கழுவணும். அதுவும் இல்லாமல் சுத்தமான உள்ளாடைகள் பயன்படுத்தணும். அதிகப்படியான சோப்பு உள்ளே போட்டு கழுவக்கூடாது. வெறும் தண்ணியை வச்சு நம்ம பிற பொறுப்பை சுத்தப்படுத்தினா போதும். இந்த மூணு விஷயங்களை நம்ம கடைபிடித்தாலே வெள்ளைப்படுதல் என்கிற பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
பெண்களாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் அவங்களுடைய மாதா மாதம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இந்த மாதவிடாய் காலம். அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடல் ரீதியாக உள்ள அந்த இரத்தப்போக்கு அப்படிங்கிறது வெளியேறதும் ஒரு விஷயமும் இருக்குது. அப்போ உடல் சோர்வாக இருக்கட்டும், உடல் அசதியாக இருக்கட்டும், அவங்களுடைய பலவீனம் ஆகக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்குது. அப்படி இருக்க காலகட்டத்தில் உணவு பழக்க வழக்க முறைகளில் தான் அவங்களுக்கு வந்து அதை சரியான வகையில் சத்துக்களையும் கிடைக்கும், அவங்களோட உடல் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன மாதிரியான உணவுகள் அவங்க வந்து எடுத்துக்கிட்டால் நல்லது, அதை பற்றி சொல்லலாமே மேடம்.
பெண்களோட மாதவிடாய் ஏற்பட்ட அன்னைக்கிலேருந்து, அதாவது முதல் நாள்லேருந்து மாதவிடாய் ஒரு அஞ்சாவது நாள் வரைக்கும் எள்ளு ரெண்டு, ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு எள்ளு ரெண்டு சாப்பிடலாம். அடுத்து மாதவிடாய் முடிஞ்ச ஒரு ஆறுலேருந்து பதினாலு நாள் வரைக்கும் அவங்க உளுந்தங்களி சாப்பிடலாம் ஒரு டம்ளர். பதினஞ்சுலேருந்து இருபத்தி எட்டாவது நாள் வரைக்கும் அவங்க வெந்தயக்கஞ்சி சாப்பிடலாம். இந்த மூணுமே வந்து நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், நம்ம வீட்டிலே தயார் செய்து கூடிய ஒரு பொருள் தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதை சாப்பிட்டோன்னா வந்து நம்மளோட உடல்நிலை வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும், நம்ம உடல் சோர்வடையாது. இந்த முறையை பெண்கள் எல்லாருமே கடைபிடிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து, ஊட்டச்சத்துங்கிறதுல பார்த்திங்கன்னா வந்து முதல்ல முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து வந்து தண்ணீர். நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர் வந்து நம்ம சரியான அளவில் குடித்தாலே நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்லாம் வெளியேறி உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது இல்லாமல் வந்து நம்ம உணவில் வந்து தினம்தோறும் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கணும். காய்கறிகள் மட்டும் இல்லாமல் பழங்கள் சாப்பிடணும். நிறைய பழங்கள் சாப்பிட்றப்போ வந்து ஆப்பிள் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய பழங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பழங்கள், அதான் நம்ம ஊருக்குள்ளே கிடைக்கும்ல, வாழைப்பழம், கொய்யாப்பழம், நெல்லிக்காய், இந்த மாதிரி உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் நீங்கள் உணவில் நிறைய சேர்த்துக்கணும். இது இல்லாமல் வந்து கீரைகள் நிறைய சேர்த்துக்கணும் உணவில். தினமும் ஒரு கீரை சாப்பிடணும், அப்போ தான் உடம்பு வந்து நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்து வந்து பருப்பு வகைகள், பருப்பு வகைகள்ங்கிறது புரதச்சத்து. இந்த புரதச்சத்துங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தினமும் பருப்பும் சேர்த்துக்கணும். அது இல்லாமல் தானியங்கள், நமக்கு நவதானியங்கள் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய அரிசி வகைகள், அதாவது பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கும்ல, நம்மளோட குதிரைவாளி, சாமை, திணை, கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தானது நம்ம உடம்புக்கு. இது மட்டும் இல்லாமல் கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம். கஞ்சியாவோ கூழாவோ சாப்பிடலாம். இது என்னால் முடியாது, இது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா வந்து இப்போலாம் கடைகளில் நிறைய இயற்கை விவசாய முறையில் உற்பத்தி பண்ண தின்பண்டங்கள், முறுக்காவோ அதிரசமாகவோ உருண்டைகளாகவோ மிக்சராகவோ இந்த மாதிரி நிறைய முறைகளில் வந்து இயற்கையான முறையில் உற்பத்தி பண்ணி அதை ஒரு உணவுப் பொருளாக தயாரித்து நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலமாக வந்து வாய்க்கும் நல்லா ருசியாக இருக்கும், சாப்பிடவும் உடம்புக்கு எந்த கெட்டதும் நடக்காது, கேடு விளைவிக்காத பொருளாகவும் இருக்கும், நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும், மாதவிடாய் காலத்தில் உள்ள ஆரோக்கியமும் மேம்பட்டு நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை முறையாக மாறும். உணவுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா வந்து பசிக்காக சாப்பிட்றது போய் இப்போ ருசிக்காக சாப்பிட்றோம். நம்ம நிறைய டிவிலேயோ ஃபோன்லேயோ பார்க்குற உணவுகளை வந்து சாப்பிட்ணுங்கிற ஆசை நமக்குள்ளே நிறைய வந்துருச்சு. ட்ரெண்டிங்காக, ஃபேஷனாக, ஸ்டைலிஷாக என்ன ஃபுட்டு இருக்கோ அதை சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். அந்த ஃபுட்டு வந்து எந்த அளவுக்கு பதப்படுத்தப்பட்டிருக்கு, அந்த உணவு வந்து எந்த அளவுக்கு நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ கெட்டதை விளைவிக்குங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் பொதுவாகவே வந்து உப்பு நிறைந்த பொருட்கள், எண்ணெயில் பொரித்த பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள், இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். என்றைக்காவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சாப்பிட்லாம், இல்லை ஆசைக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம். பட் தினமும் வந்து நம்ம இதையே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளோட உடல்நிலையில் வந்து அது கண்டிப்பாக வந்து எதிர்மறையான விளைவுகள் நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்து இயற்கை விவசாயம் மூலமாகவோ இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய உணவுகளையோ வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளையோ சாப்பிட்டுக்கிட்டே வந்தோனாலே நம்மளோட உடல்நிலை நல்லா பாதுகாக்கப்படும். இயற்கையான உணவுகளை உண்போம், உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்போம். மாதவிடாய் காலங்களில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி ஆரோக்கியத்தை பேணி காப்போம்.
இளம் பெண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவங்க சந்திக்கக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு அவங்க வந்து சந்திக்கிறாங்க, அதே நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய சுகாதாரமாக வச்சுக்கணும், இதை தாண்டி நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் முக்கியமாக பங்கு வைக்கக்கூடியது உணவு முறைகள். அந்த உணவு முறைகளை பற்றியும் பல்வேறு தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
கிராமப்புறங்கள்லையும் சரி நகர்ப்புறங்கள்லையும் சரி பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனைகளும் மாதவிடாய் சம்பந்தமான சூழ்நிலைகளில் ஏற்படுற பிரச்சனைகளையும் அதற்கான வழிமுறைகளையும் பெண்களின் சுகாதாரத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கிராமலய தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மாதவிடாய் காலங்களில் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றியும் சுகாதாரமான வழிமுறைகள் பற்றியும் சரியான உணவு முறைகள் பற்றியும் கேட்டதற்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இது போன்ற தகவல்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு தகவல்களை ஒளிபரப்பி வரும் புதுகை பண்பலைக்கும் எனது சார்பாகவும் கிராமாலய தொண்டு நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களை இதுவரை பெண் நலம் காப்போம் என்ற தலைப்பில் திருச்சி கிராமாலய தொண்டு நிறுவனத்தின் சுகாதார மேலாண்மை திட்ட இயக்குனர் செல்வி பிரீத்தி தாமோதரன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.